The following is a class on the Bhagavad Gita as it is, 9th chapter, text number 34, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded in December of 1966 in New York.
பின்வரும் பகவத் கீதை உண்மையுறவில் 9வது அத்தியாயம் 34வது ஸ்லோகத்திற்கான உபன்யாசம் வழங்கியவர் தெய்வத்திரு ஆ சா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1966 வருடம் டிசம்பர் மாதம் நியூயார்க் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
மன்மனா பவ மத் பக்த மத் ஜாதி மாங் நமஸ்குரு மாமீவ ஐஷ்யசி சௌந்தியா ஜித்தி மா பக்தராயண. This law, this verse we have already finished. The conclusion of the 9th chapter of Srimad Bhagavad Gita, that the Lord says that Manmana Bhavamad Bhakta, just always think of me, just become my devotee, and if you want to worship, just worship me.
இந்த ஸ்லோகத்தை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9வது அத்தியாயத்தோட முடிவு என்னன்னா, பகவான் சொல்கிறார், மன்மனா பவ மத் பக்தா, எப்பொழுதும் என்னை பற்றின சிந்தனையில் இரு, எனது பக்தன் ஆகு. மேலும் நீ வழிபாடு செய்யணும்னா என்னை வழிபடு.
And this is the process of devotional service. It is not very difficult. Everyone can execute. To think of God, to offer some obeisances to God, and to serve something, to render some service unto Him, and just to become a party of God.
இதுதான் பக்தி தொண்டுக்கான வழிமுறை. இது சிரமமானதல்ல, எல்லாராலையும் செயல்படுத்த முடியும். கடவுளை பற்றி சிந்திக்கிறது, கடவுளுக்கு நமஸ்காரங்களை தெரிவிக்கிறது, அவருக்காக ஏதாவது சேவையில் ஈடுபடுறது, இதெல்லாமே கடவுளோட சேர்ந்தவங்களா ஆகிறதுக்காக.
Just like we identify, everyone identifies to some part, either politically, socially, or religiously, economically.
இப்போ உதாரணத்துக்கு, நம்ம அரசியல் ரீதியா அல்லது மத ரீதியா அல்லது பொருளாதார ரீதியா சமுதாய ரீதியா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குறிப்பிட்ட வகையோட ஒரு இனத்தோட நம்மளை அடையாளப்படுத்திக் கொள்றோம்.
There we have got so many fields of activity, but in each and every field we have got a party feeling.
நம்முடைய செயல்களில் பார்த்தீங்கன்னா பல துறைகள் இருக்கு, ஆனாலும் ஒவ்வொரு துறையிலையுமே நம்ம இந்த இனத்தை சார்ந்தவர்கள், இந்த கட்சியை சார்ந்தவர்கள்னு ஒரு உணர்வு இருக்கு. அதை நீங்க தவிர்க்க முடியாது.
In political field, oh, you have got so many parties. Even in your own country, even there are democratic party or conservative party, this party, that party. Now worldwide also, the capitalistic party, the communistic party. In our country also, there is Congress party. The party is already there.
அரசியல்ல பல கட்சிகள் இருக்கு. உங்களுடைய சொந்த நாட்டில் கூட குடியரசு கட்சி, பழமைவாத கட்சி, இந்த கட்சி அந்த கட்சின்னு இருக்கு. உலக அளவில் கூட இப்போ முதலாளித்துவ கட்சி, இது மாதிரி பொது உடைமை கட்சி, எங்களுடைய நாட்டில் கூட காங்கிரஸ் கட்சி இருக்கு. இந்த மாதிரி இந்த கட்சிகள் எல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு.
Then socially also, you are Christian, I am Jew, I am Hindu, of course this is religiously. And socially also, in India there is very social party. So you cannot avoid this partyism.
சமுதாய அளவுலையும் கூட நாம கிறிஸ்தவர்கள், நம்ம ஜூத மதத்தை சார்ந்தவர்கள், நம்ம ஹிந்துக்கள், உறுதியாக மத ரீதியாகவும் இந்த மாதிரி பிரிவுகள் இருக்க தான் செய்யுது. இப்போ சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூட பல பிரிவுகள் இருக்கு. இப்போ உங்களால் இந்த பிரிவுகளை தவிர்க்க முடியாது.
All ladies and gentlemen who are present here, I ask you, Do you not belong to any party? Can you deny that I don't belong to any party? Oh, everyone belongs to some party.
இங்கே கூடியிருக்க கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவரிடத்திலையும் நான் கேட்குறேன், நீங்கள் யாராவது எந்த ஒரு பிரிவையும் கட்சியும் சாராதவர்னு சொல்ல முடியுமா? இல்லை, எல்லாருமே ஏதோ ஒரு பிரிவை கட்சியை சார்ந்தவர்களாக தான் இருக்கும்.
Spiritualism means that we should identify ourselves as God's party. That is spiritualism.
இப்போ ஆன்மீகம், ஆன்மீகம் அப்படின்னா நம்ம கடவுளோட பிரிவை, கடவுளுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்திக் கொள்ளணும், அவ்வளவுதான். அதுதான் ஆன்மீகம்.
They ask so many things, then why the materialist are called crazy by the spiritualist?
பல விஷயங்களை மக்கள் கேட்கிறாங்க ஆன்மீகவாதிகளால, பௌதிகவாதிகள் பைத்தியம் பிடித்தவர்கள் அழைக்கப்படுறது ஏன்?
Oh, that is also partyism. This materialist also say to the spiritualist that crazy.
அதுவும் கூட ஒரு பிரிவை சார்ந்தவர்கள் உணர்வு தான். பௌதிகவாதிகள் ஆன்மீகவாதிகளையும் பைத்தியமானவங்க தான் சொல்றாங்க.
Just like we have formed some society of Krishna consciousness and those who do not like it, they say we are crazy fellows, we are assembly of crazy fellows.
இப்போ நாங்கள் கூட இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை உருவாக்கியிருக்கோம். இப்போ யாரெல்லாம் எங்களை விரும்பலையோ அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இவங்க எல்லாம் பைத்தியக்காரங்க, ஒன்றா சேர்ந்துருக்காங்க.
And similarly, we call others who do not associate with us, they are crazy.
நாங்களும் கூட யாரெல்லாம் எங்களோட சங்கம் எடுத்துக்கொள்றது இல்லையோ மற்றவர்களை பைத்தியம் பிடிச்சவங்கன்னு தான் சொல்கிறோம்.
So, there is
யார் பைத்தியம் அப்படின்ற ஒரு சிறு புத்தகமே நாங்க எழுதியிருக்கோம். இப்போ யார் பைத்தியம்ன்றதை எப்படி முடிவு பண்றது?
You are thinking the Swamiji and the party, they are crazy. And we are thinking those who are materially engaged are crazy. Now how to decide it?
நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த சுவாமிஜியும் அவர் கூட இந்த இயக்கத்தில் இருக்கிறவங்களும் பைத்தியம் பிடிச்சவங்கன்னு? நாங்கள் என்ன நினைக்கிறோம், யாரெல்லாம் பௌதிகமான செயலில் ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் பைத்தியமானவங்கன்னு? இப்போ இது எப்படி முடிவு பண்றது?
Can you suggest any way how to decide it, who is crazy?
யார் பைத்தியன்றத எப்படி முடிவு செய்யறதுன்றதுக்கு நீங்க ஏதாவது ஆலோசனை கொடுக்க முடியுமா?
Who will decide?
யார் அதை முடிவு செய்யறது?
Everyone says the two parties, when there is something and disagreement, the two parties say that you are in wrong, the other party will say you are. Then who decides that who is wrong?
ரெண்டு கட்சியினர் இருக்காங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு நீங்க தான் தப்பு பண்ணீங்கன்னு ஒருத்தங்க சொல்லுவாங்க, அடுத்தவங்க சொல்லுவாங்க நீங்க தான் தப்பு பண்ணீங்கன்னு. அப்ப யாரு தப்பு பண்ணவங்கன்றத யாரு முடிவு செய்யறது?
Can you suggest anyone of you who will decide? The world is going on in partyism, and each opposite party is thinking that the other party is crazy.
இப்போ இத முடிவு செய்யறது யாருன்ற ஆலோசனை உங்களுக்கு யாராவது கொடுக்க முடியுமா? இந்த உலகம் மொத்தமும் இந்த மாதிரி பிரிவு கட்சிகளா பிரிஞ்சுதான் எதிரெதிர அணியில் இருக்கிறவங்கள பைத்தியம்னு சொல்லி தான் நடந்துட்டு இருக்கு.
Now who will decide? Who is actually crazy?
இப்போ உண்மையிலேயே யாரு இதுல பைத்தியம் பிடிச்சவங்கன்றத முடிவு செய்யறது யாரு?
Then we have come to the point of reason. Who is crazy?
அப்பதான் அந்த நியாயம் என்ற ஒரு கருத்துக்கு நீங்க வரீங்க, யாரு பைத்தியமானவங்கன்றதுக்கு.
Now just see, take any common man, not yourself, not myself, any common man, if you ask him that what you are, he will say his conception is that I am this world.
இப்போ பொதுவான எந்த ஒரு நபரை வேணா நீங்க எடுத்துக்கோங்க, நீங்க வேண்டாம் நான் வேண்டாம், எந்த ஒரு பொதுவான நபரா இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட நீங்க யாருன்னு கேளுங்க, அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும், நான் இந்த உடல் அப்படின்ற எண்ணத்துல தான் இருப்பாங்க.
everyone will say. He will give you some description that I am Christian, I am Hindu, or I am Mr. such and such, I am Mrs. such and such. Everything, whatever he or she will say, that is all due to this body.
எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் சில விளக்கங்களை கொடுக்கலாம். இப்போ நான் கிறிஸ்தவன், நான் ஹிந்து, நான் இன்னார் இன்னார், நான் திருவாளர் இன்னார் இன்னார், இந்த மாதிரி அவர் கொடுக்குற எல்லா விளக்கங்களுமே இந்த உடல்னால் அடையாளப்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும்.
All due to this body. When you say you are American, that means this is this body. Because by accidents, by something, by some reason, you are born in this land of America.
எல்லாமே இந்த உடல்னால தான். எல்லாருமே நீங்க அமெரிக்கர்கள்னு உங்களை சொல்லிக்கிறீங்கன்னா அது இந்த உடலை குறிக்கக்கூடியது. ஏன்னா விபத்தினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால இந்த அமெரிக்கான்ற பகுதியில் நீங்க பிறந்துட்டீங்க.
That is also another artificial name. The land is neither America nor India. The land is land. But we give some designation. This is America. We make some boundaries.
அதுவும் கூட ஒரு செயற்கையான பேர் தான். இந்த நிலமானது அமெரிக்காவும் அல்ல, இந்தியாவும் அல்ல. நிலம்னா நிலம்தான். நம்ம தான் அந்த அடையாளத்தை கொடுக்குறோம். இது அமெரிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு எல்லை கூட போட்டுக்கிறோம்.
This is United States of America. This is Canada. This is Europe. And this is Asia. This is India. So this is our man.
இதெல்லாம் அமெரிக்காவை சார்ந்தது, இதெல்லாம் கனடா, இதெல்லாம் யூரோப், இது ஆசியா, இது இந்தியா அப்படின்றது நம்ம கொடுத்த பெயர்.
பட் ஆக்சுவலி வாஸ் தேர் எனி ஹிஸ்டரி தட் தி லேண்ட் இஸ் அமெரிக்கன் ஆர் தி லேண்ட்.
ஆனால் உண்மையில் வரலாறுல இந்த நிலம் அமெரிக்கா, இந்த நிலம் அதுன்னு எங்கேயாவது குறிப்பிடப்பட்டிருக்கா?
400 இயர்ஸ் பிஃபோர் ஆர் 500 இயர்ஸ் பிஃபோர் வாஸ் திஸ் லேண்ட் அஸ் நோன் அஸ் அமெரிக்கா. யூ ஹேவ் நேம்ட் இட் அமெரிக்கா.
இப்போ ஒரு 400 வருஷம் அல்லது 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலம் அமெரிக்கான்னு அழைக்கப்பட்டதா? இல்ல, நீங்க அமெரிக்கான்னு பேர் கொடுத்திருக்கீங்க.
Some thousands of years before was this the continent which is known as Europe. Can you trace out history that it was known as Europe? They are all designations.
இப்போ ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காண்டம் ஐரோப்பா காண்டம்னு அழைக்கப்பட்டதுன்னு நீங்க சொல்ல முடியுமா? அந்த மாதிரி ஏதாவது வரலாறு நீங்க கண்டுபிடிக்க முடியுமா? ஐரோப்பான்னு அது அழைக்கப்படலை. இதெல்லாம் அடையாளங்கள் தான்.
Just like we can say from historical point of view, a Vedic literature, this whole world was known as Ilavati Varsha. Ilavati Varsha. And later on, since the reign of one great king, emperor, his name was Bharat, and he changed name into his own name, Bharatvarsha.
இப்போ நம்ம வந்து வேத இலக்கியங்கள்லிருந்து வரலாறு பார்வையில் எப்படி நம்ம இதை பார்க்குறோன்னா, இந்த உலகம் மொத்தமும் இலாவிருத்த வருஷம் அழைக்கப்பட்டிருந்தது. பரத மகாராஜன் ஒரு பெரிய அரசர் ஆட்சி செய்தார். அவருடைய காலத்தில் இந்த இலாவிருத்த வருஷத்தை அவருடைய பெயரில் பாரத வருஷம்னு மாத்தினார். அதனால இந்த அண்டம் மொத்தமும் பாரத வருஷம்.
Then as the days go on and some part of this world was separated from the original Bharat Varsha and it was called Europe or some other place.
அதன் பிறகு காலம் கடந்து போக இந்த உண்மையான பாரத வருஷத்திலிருந்து உலகத்தோட ஒரு சில பகுதிகள் பிரிந்து அது ஐரோப்பா அல்லது வேற ஏதாவது பெயரால் அழைக்கப்பட்டது.
Just like we have got practical experience even in this age that India say about 20 years before the area of India was including Burma, Ceylon and the modern Pakistan and everything. Now it is separated.
இப்போ உதாரணத்துக்கு நடைமுறையில் நமக்கு இருக்கக்கூடிய அனுபவம் என்னென்னா, இந்த காலகட்டத்திலேயே இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவோட நிலப்பரப்பு அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய பர்மா, சிலோன், இப்போ இருக்கக்கூடிய நவீன இந்த பாகிஸ்தான், அதெல்லாம் சேர்ந்ததா தான் இருந்தது. ஆனா இப்போ அதெல்லாம் பிரிஞ்சிருச்சு.
Now they are calling this is Pakistan. And somebody is calling that is Ceylon. So this process is going on.
இப்போ அவங்க இது பாகிஸ்தான் அழைக்கிறாங்க, ஒரு சிலர் இது சிலோன் சொல்றாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கீங்க.
Actually, the land is neither Bharatvarsha nor Asia nor America nor England, but we give this name.
உண்மையிலேயே இந்த நிலம் பாரத வருஷமும் அல்ல, ஆசியாவும் இல்ல, அமெரிக்காவும் அல்ல, இந்தியாவும் இல்ல, நம்ம தான் இந்த பெயர் கொடுத்தோம்.
With the change of time, with the change of influence, they are all designations.
கால மாற்றத்தினால, பல்வேறு தாக்கங்களின் மாற்றத்தால, இதெல்லாமே அடையாளங்கள் தான்.
50 years before, when some of you, of course, none all of you, 50 years old, say 40 years before, or 35 years before, when you are, or 25 years before, when you are not born.
ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, உங்கள் சில பேர் பிறக்கிறதுக்கு முன்னாடி, உங்களை எல்லாருமே 50 வயசானவங்கன்னு சொல்லல, 40 வருஷம் அல்லது 35 வருஷம் அல்லது 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பிறக்கிறதுக்கு முன்பு,
can you say what was your designation?
உங்களுடைய அடையாளம் என்னவா இருந்ததுன்னு நீங்க சொல்ல முடியுமா?
Were you American or Indian or Chinese or Russian? Can you say?
நீங்க அமெரிக்கரா இருந்தீங்களா, இந்தியரா இருந்தீங்களா, சைனீஸா இருந்தீங்களா, அல்லது ரஷ்யரா இருந்தீங்களா, உங்களால சொல்ல முடியுமா?
See, after getting out of this body, do you think that you will continue as American or Indian or Chinese or Russian?
அல்லது இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் நீங்க அமெரிக்கராவோ அல்லது இந்தியராவோ அல்லது சைனீஸ்காரராவோ இருப்பீங்கன்னு நீங்க சொல்ல முடியுமா?
சப்போஸ் யூ ஆர் நவ் இன் அமெரிக்கா, இன் தி லேண்ட் ஆஃப் அமெரிக்கா, தி நெக்ஸ்ட் லைஃப் யூ மே பி இன் சைனா. ஹூ கேன் சே? பிகாஸ் யூ ஆர் சேஞ்சிங் அவர் பாடி. You cannot say that we are not changing our body.
இப்போ நீங்க அமெரிக்கால இருக்கீங்க, அமெரிக்காவில பிறந்தவர், அடுத்த பிறவியில நீங்க சைனாவில கூட இருக்கலாமே, யாரால சொல்ல முடியும்? ஏன்னா நம்ம உடலை மாற்றிக்கொண்டிருக்கோம், நம்ம உடலை மாற்றிக்கொள்றதில்லைன்னு நீங்க சொல்ல முடியாது.
Can you say that you are not changing your body? Yes, you are changing.
உங்க உடலை மாற்றிக்கொள்றதில்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா? ஆமா, மாற்றிக்கொண்டுதான் இருக்கீங்க.
When I was born, from the mother's womb, my body was so little. Now how I have changed my... Where is that body? Where is that body when I was a child? Where is that body when I was a boy? Where is that body when I was a young man? I have got my photograph. My students see, oh, Swamiji, you are like this. Where is that body? Where it has gone?
என்னோட தாயோட கருப்பத்தில் இருந்து நான் பிறந்த போது ஒரு சிறு குழந்தையா இருந்தேன். எங்க இப்ப அந்த உடல்? நான் சிறுவனா இருந்த போது இருந்த உடல் எங்க? நான் இளைஞனா இருந்த போது உடல் எங்க? இப்ப எனக்கு அந்த போட்டோ எல்லாம் இருக்கு. நான் மாணவனா இருந்த போது அதை பார்த்துட்டு, ஓ சுவாமிஜி நீங்க இப்படி இருந்தீங்களான்னு கேக்குறாங்க. இப்ப அந்த உடல் எங்க? எங்க அது போயிடுச்சு?
சோ we are changing, but I am the same man. I am thinking, oh, in my childhood I was doing like this. Oh, in my youthhood, I was thinking like this. In my boyhood, I did so many things. Now, where those days are gone? With my body, everything has gone out. It is simply remembered.
அதனால நம்ம மாற்றிக்கொண்டே இருக்கோம், ஆனா அதே நபர் தான். என்னுடைய குழந்தை பருவத்தில் நான் இந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்தேன் நினைக்கிறேன். என்னுடைய இளமை பருவத்தில் நான் இந்த மாதிரி சிந்திச்சுட்டு இருந்தேன் நினைக்கிறேன். என்னுடைய சிறு வயதில் நான் இந்த மாதிரியான விஷயங்களை செய்தேன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ அந்த உடல்லாம் எங்கே போச்சு? இப்போ என்னுடைய உடல் தான் நான் அப்படின்னா அது எல்லாமே எங்கே போயிடுச்சு? எல்லாம் நினைவுகள் மட்டும்தான் இருக்கு.
பட் இஸ் ஸ்டில் யூ ஆர் ஸ்டிக்கிங் டு திஸ் பாடி. அண்ட் வென் ஐ ஆஸ்க் யூ, ஆர் வென் யூ ஆஸ்க் மீ வாட் யூ ஆர், ஐ சே சம்திங் இன் ரிலேஷன்ஷிப் வித் திஸ் பாடி. ஆர் யூ நாட் கிரேசி?
ஆனாலும் நம்ம இந்த உடலோடு தான் ஒட்டிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் யார் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டாலோ அல்லது நான் உங்களை கேட்டாலோ நான் என்ன சொல்கிறேன், ஏதாவது இந்த உடல் சம்பந்தமான அடையாளத்தை தான் சொல்கிறேன். அப்போது நீங்கள் பைத்தியம் இல்லையா?
Can you tell any of you that you are not crazy? If you, so far your identification is concerned, if you identify with something which you are not, then are you not crazy?
உங்களை யாராவது நீங்க பைத்தியம் இல்லைன்றத சொல்ல முடியுமா? உங்களுடைய அடையாளத்தை பொறுத்தவரையில் நீங்க யாரு இல்லையோ அதுவா உங்களை நீங்க அடையாளப்படுத்திட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க பைத்தியமா இல்லையா?
Are you not crazy?
நீங்க பைத்தியமா இல்லையா?
So everyone who identifies with this body is a crazy man. He's a crazy man.
இந்த உடலோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ற ஒவ்வொருத்தருமே பைத்தியம் பிடிச்சவன் தான்.
It is a challenge to the world. Anyone who claims God's property, God's land, God's earth as own property, he's a crazy man. This is a challenge.
இது உலகத்துக்கே நாங்க விடுற சவால். யார் ஒருத்தர் கடவுளுடைய சொத்தை, கடவுளுடைய நிலத்தை, கடவுளுடைய பூமியை தன்னுடைய சொந்த சொத்தா அடையாளப்படுத்திக் கொள்றானோ, உரிமை கொண்டாடுறானோ, அவன் பைத்தியம். இதுதான் சவால். அப்படி சொல்றவங்க இது என்னுடைய சொத்து, இது என்னுடைய உடல் என்றதை யாராவது நிரூபிக்கட்டும், நிலைநாட்டட்டும்.
By nature, you are, by the freaks of nature, you are put into some place, you are put under some body, you are put under some consciousness, and you are dictated by the laws of nature, and you are mad after that.
நீங்க வெறுமனே இயற்கையினால, இயற்கையினுடைய சூழ்ச்சியினால, நீங்க ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு உடல்ல வைக்கப்பட்டு ஏதோ ஒரு உணர்வுல இருந்துட்டு இருக்கீங்க. நீங்க இயற்கையினுடைய வழிகாட்டுதல் படி தான் செயல்பட்டு இருக்கீங்க. ஆனா அது பின்னாடி நீங்க பைத்தியமா இருந்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தருமே
அகங்கார விமுராத்மா கர்த்தாஹம் இது மன்னது everyone of us under the complete clutches of the material nature, and we are being put sometimes this body, sometimes that body. Now fortunately you have got human form of body.
Prakrite kriyamanani ஒவ்வொருத்தரும் நம்ம காதை பிடிச்சு இழுக்கப்பட்டு இருக்கோம். எப்படி ஒரு ஆசிரியர் வந்து நம்ம காதை பிடிச்சு இப்படி இழுப்பாரோ அந்த மாதிரி எல்லாருமே முழுக்க முழுக்க இந்த ஜட இயற்கையினுடைய பிடியில் மாட்டிக்கொண்டிருக்கோம். நம்ம ஒரு குறிப்பிட்ட உடலில், குறிப்பிட்ட சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருக்கோம். இப்போ அதிர்ஷ்டவசமாக நமக்கு இந்த மனித உடல் கிடைச்சிருக்கு.
So many bodies, there are 8,400,000 of bodies. And by the laws of nature, by the freaks of nature, you can be put into any kind of body according to your want.
பல வகையான உடல்கள் இருக்கிறது நீங்க பார்க்கலையா? பல வகையான உடல் இருக்கு. 84 லட்சம் வகையான சரீரங்களில் இயற்கையோட சட்டத்தின்படி, இயற்கையோட சூழ்ச்சியின்படி உங்களுடைய செயலுக்கு ஏற்றவாறு நீங்க எந்த வகையான உடல்லையும் வைக்கப்படுவீங்க.
So you are complete under the grip of nature. This time, fortunately and unfortunately, I have got this human form of life. But next time I may get the body of a dog or the body of a god. That will depend on my work.
அதனால நீங்க முழுக்க முழுக்க இந்த இயற்கையோட கட்டுப்பாட்டில் தான் இருந்துட்டு இருக்கீங்க. இந்த சமயம் உங்களுக்கு அதிர்ஷ்டவசமாவோ துரதிர்ஷ்டவசமாவோ இந்த மனித உடல் கிடைச்சிருக்கு. அடுத்தது நீங்க ஒரு நாயோட உடல்ல அல்லது ஒரு கடவுளோட உடல அடையலாம். அது உங்களுடைய செயல்களை பொறுத்தது.
But the laws of nature is working. The laws of nature or the material nature is forcing me that you accept.
ஆனா இயற்கையோட சட்டம் தான் இது பின்னாடி செயல்பட்டு இருக்கு. இயற்கையோட சட்டம் அல்லது ஜட இயற்கைன்றது உங்களை இதை ஏற்றுக்கொள்ள நிர்பந்திக்குது.
You cannot say, that after my death, let me have my birth in America. How can you say? You are not authority. So this is stated in the Bhagavad Gita.
என்னுடைய மரணத்துக்கு அப்புறம் நான் அமெரிக்காவில் பிரிவு எடுக்கணும்னு நீங்கள் சொல்ல முடியாது. எப்படி நீங்கள் அதை சொல்லலாம்? நீங்கள் அதிகாரி கிடையாது. அதனால் இதெல்லாம் பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு.
பிரகிருத க்ரியமாணி குணை கர்மாணி சர்வசோ அகங்கார விமுராத்மா கர்த்தாஹம் நிதி மன்னது. எவ்ரி திங் இஸ் பீங் கண்டக்டட் பை தி சுப்ரீம் லாஸ் ஆஃப் நேச்சர் பட் தி ஃபூலிஷ் மேன் திங்ஸ்
எல்லாமே இயற்கையோட உச்சமான சட்டத்தினாலதான் செயல்படுத்தப்பட்டு இருக்கு. ஆனா முட்டாள்தனமான ஒரு நபர் என்ன நினைக்கிறான்னா, நான் இதுவா இருக்கேன், நான் சுதந்திரமா இருக்கேன். இது முட்டாள்தனம்.
அகங்கார விமுர ஆத்மா. அகங்கார இஸ் ஃபால்ஸ் எகோயிசம். அகங்கார மீன்ஸ் ஃபால்ஸ் எகோயிசம். வாட் இஸ் தட் ஃபால்ஸ் எகோயிசம்? That I am not this body and I think I am this body. This is called falsity.
அகங்காரம் விமூடாத்மா. அகங்கார அப்படின்னா பொய்யான அகங்காரம். பொய்யான அகங்காரம்ன்றது என்ன? நான் இந்த உடல் அல்ல, ஆனா நான் இந்த உடல் நினைச்சிட்டு இருக்கேன். இதுக்கு பேர் தான் பொய்யான அகங்காரம்.
Therefore, Shankaracharya, his priest, his mission, that you are not this body. You are spirit soul. Aham Brahmasmi.
அதனால தான் சங்கராச்சாரியர் நீ இந்த உடல் அல்ல, நீ ஆன்மீகமான ஆத்மா அப்படின்றத பிரச்சாரம் செய்தார். அகம் பிரம்மாஸ்மி.
Now, still, when we try to realize ourselves, self-realization, there also foolishness or the dictation of the Maya or the illusionary energy continues.
இப்போ நம்மளை நம்ம உணர்றதுக்கு அல்லது தன்னை அறிதலுக்கான முயற்சியில் நம்ம ஈடுபடும் போதும் கூட இந்த முட்டாள்தனம் அல்லது இந்த மாயினுடைய வழிகாட்டுதல் அல்லது மாயா சக்தி தொடர்ந்து கொண்டே தான் இருக்கு. அது என்னது?
Somebody is trying to realize himself. I am not this body. He understands that I am not this body, I am spirit soul. Then, if you are spirit soul, then what is your position? Void.
இப்போ ஒருத்தர் தன்னை உணர முயற்சிக்கிறார், நான் இந்த உடல் அல்ல அப்படின்னு அவர் புரிஞ்சு கொள்றார். நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மான்றத புரிஞ்சுக்கிறார். பிறகு இப்போ ஆத்மா அப்படின்னா உன்னுடைய நிலை என்ன? ஓ, சூன்யம், அரூபம்.
Who preach voidness. After this finishing this body, there is nothing.
ஆத்மா அப்படின்னா சூன்யன் அர்த்தமா? இந்த உடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுவுமே கிடையாதா? அது சூன்யமானதா? இந்த சூன்யத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த உடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுவுமே இல்லைன்றாங்க.
And other philosophers, impersonalists, they say that as soon as this body is finished, my personal identity is finished. Do you think like that? Is it possible?
மற்ற தத்துவவாதிகள், அருவவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உடல் முடிஞ்ச உடனே என்னோட தனிப்பட்ட அடையாளமும் முடிஞ்சு போயிடுது. அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்களா? அது சாத்தியமானதா?
So long I am in this body is not actual I am. It is just like a vehicle.
இந்த உடல்ல நான் இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் உண்மையிலேயே நான் இந்த உடல் அல்ல, இது வந்து ஒரு வாகனம் மாதிரி.
Just like you are sitting in a car, the car is moving according to your desire. Not that the car is moving independently.
நீங்க கார்ல அமர்ந்திருக்கும் போது உங்க விருப்பப்படி தான் கார் நகருது. கார் வந்து சுதந்திரமா செயல்படுறது கிடையாது.
சோ when you are in the car, so you are moving the car according to your desire, right or left or this road or that road. Suppose if you are out of the car, do you think that your personality is gone?
Anala neenga car la irukkumbodhu neenga car vandu edathu pakkamo valathu pakkamo munnadiyo pinnadiyo indha saalaiyilo andha saalaiyilo unga viruppapadi neenga nagathringa. Neenga car vittu velila vandutinga na நீங்களே இல்லாம போயிடுறீங்கன்னு அர்த்தமா? நீங்க அப்படி நினைக்கிறீங்களா?
Is it any reason?
அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா?
So, this body is just like a car. It is said in the Bhagavad Gita. Brahman sarvabhutani jantrarurhani maya.
Anale, in the udalanade, or a car madri. Adum Bhagavad Gita la sola patrake. Brahman sarvabhutani jantrarurhani maya.
Maya has placed you in this car because you wanted this sort of car. Just like you have got in your practical experience. Somebody has got better car, somebody has got inferior car, somebody has got trucks, but they are moving. Similarly, these different bodies, they are like car, and you are moving.
Maya, ungale inda madriyana oru karle vaitirukku, ena inda madriyana car neenga virumbuninga. Ippa eppadi ungalku nadaimurayila anubhavam irukkira madri. Sila perukku நல்ல கார் இருக்கு, சில பேருக்கு கொஞ்சம் மோசமான கார் இருக்கு, சில பேருக்கு லாரி இருக்கு, ஆனால் அது எல்லாமே நகர்ந்து கொண்டுதான் இருக்கு, செயல்பட்டு தான் இருக்கு. அதே மாதிரி இதெல்லாம் வெவ்வேறு உடலும் வெவ்வேறு கார் மாதிரி தான், அவைகள் நகர்ந்து கொண்டிருக்கு.
Now suppose you are out of the car, either from the truck or from the Rolls Royce car or Chevrolet car or Ford car, do you think that your personality is finished? Because you are out of the car.
இப்போ நீங்க காரை விட்டு வெளியில வந்துட்டீங்க. நீங்க ஒரு லாரியில இருந்து வெளியில வந்திருக்கலாம், அல்லது ரோல்ஸ் ராய் கார்ல இருந்து வெளியில வந்திருக்கலாம், அல்லது செவ்ரோலட் காரா இருக்கலாம், அல்லது ஃபோர்டு காரா இருக்கலாம். நீங்க வெளியில வந்துட்டீங்கன்றதுனால நீங்க உங்களுடைய தனித்தன்மை இழந்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா?
Then how can you say that when you are out of this body your personality is finished? What is your reason?
அப்படி இருக்கும்போது நீங்க இந்த உடலை விட்டு வெளியில வந்த உடனே நீங்க ஒரு நபர் என்ற அந்த நிலை முடிஞ்சு போச்சுன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? அதுக்கு என்ன காரணம்? இது வேறொரு பைத்தியக்காரத்தனம். பாருங்க இந்த பைத்தியக்காரத்தனம் எப்படி எல்லாம்
பின்பற்றதுன்னு. I am planning so much because my body is finished, therefore everything becomes void.
Sunyam. Yen sunyam? Na pala vishayangala thittamirra, pala vishayangala seidhitirukken. Ennude udal mudinju pochindradhanal ellame sunyam aayidudun solla mudiyuma?
This void philosophy was contradicted by this one. No, there is not void, there is spirit.
Indha sunyavadam muranpattada kaanapadudhu. Sunyam illam kedaiyadhu, aatma irukku.
Now, with that spirit, when one comes to that spiritual self-realization out of this body, if he is still further advanced in spiritual knowledge, then he will seek what is my spiritual duty, what is my spiritual work.
இப்போ அந்த ஆத்மா தன்னை உணர்தலுக்கு வரும்போது இந்த உடலில் இருந்து வெளிவந்து அது மேலும் ஆன்மீக அறிவில் முன்னேற்றம் அடையும் போது, அப்போ என்னுடைய ஆன்மீக கடமை என்ன, ஆன்மீகத்தில் என்னுடைய செயல்பாடுகள் என்னன்றதை அவர் தேடுறார்.
That is sanity. What is my spiritual work? Sanity. That is sanity. I cannot be void. I cannot lose my individuality and personality. That is nonsense. How can I?
அதுதான் புத்திசாலித்தனம். என்னுடைய ஆன்மீக செயல்பாடுகள் என்ன? அதுதான் புத்திசாலித்தனம். நான் சூன்யமா இருக்க முடியாது. எப்படி என்னுடைய தனித்தன்மையை, என்னுடைய நபர் என்ற நிலையை நான் இழக்க முடியும்? அது அபத்தமானது. எப்படி என்னால முடியாது?
So long I am sitting in this body, or take the same crude example, so long I am sitting on the car, I am displaying so much individuality and so much discrimination. As soon as there is red signal, I stop my car. Either it's a blue signal, a green signal, I start my car. I'm using my consciousness, I'm working, and simply by getting down from the car, I lose everything. I become what? What is this nonsense?
நான் இந்த உடல்ல இருந்துட்டு இருக்கிற வரைக்கும், அல்லது இந்த பண்பற்ற ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், இப்ப நான் ஒரு வாகனத்துல கார்ல உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் என்னுடைய தனித்தன்மையை நான் வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கேன். நிறைய பாகுபடுத்தி பாக்குறேன். ஒரு சிகப்பு விளக்கு எரிஞ்சதுன்னா என்னுடைய வாகனத்தை நிறுத்துறேன். பச்சை அல்லது நீல நிற விளக்கு எரிஞ்சதுன்னா என்னுடைய வாகனத்தை நான் இயக்குறேன். என்னுடைய உணர்வை நான் உபயோகப்படுத்துகிறேன், நான் செயல்படுறேன். எப்படி இந்த வாகனத்திலிருந்து நான் இறங்கின உடனே நான் எல்லாத்தையும் இழந்துருவேன், நான் சூன்யமாயிடுவேன், இது அபத்தமானது இல்லையா?
No, there is neither hardness nor impersonal. The Bhagavad Gita does not agree to that. In the second chapter you have read, the Krishna, Lord Krishna says that Arjuna, myself, yourself, and all these persons who have come here to fight with one another, they were individual self before, they are individual self now, and they will continue to be individual self in the future.
சூன்யமும் கிடையாது, அருபமும் கிடையாது. பகவத் கீதை அதை ஒத்துக்கிறது இல்லை. ரெண்டாவது அத்தியாயத்தில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, என்னென்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா நானோ நீயோ இங்கே ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போகிறதுக்காக கூடி இருக்கக்கூடிய இந்த எல்லா நபர்களும் கடந்த காலத்தில் தனித்தன்மை வாய்ந்தவர்களாக இருந்தாங்க, இப்போது தனித்தன்மை உடையவர்களாக இருந்துட்டுருக்காங்க, எதிர்காலத்திலையும் தொடர்ந்து தனித்தன்மை உடையவர்களாக இருக்க போகிறாங்க.
So, don't be mad that he shall not find. There, I mean, this identity, spiritual identity will continue.
அதனால சண்டை போட மாட்டேன்னு சொல்லி நீ பைத்தியமா இருக்காத. இந்த ஆன்மீக அடையாளங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும்.
And to make him understand, a very simple example was set before Arjuna that
அர்ஜுனனுக்கு இதை புரிய வைக்கிறதுக்காக ஒரு எளிமையான உதாரணம் அவன் முன்னாடி வைக்கப்பட்டது. என்னன்னா,
தேஹினஸ்மின் ஜதா தேஹி கோமாரம் ஜௌவனங்க ஜரா ததா தேஹாந்தரம் பிராப்தி தீரஸ்தத்ர நமையது. மை டியர் அர்ஜுன், ஜஸ்ட் லைக் தி லிவிங் ஸ்பார்க், தி லிவிங் செல் இஸ் வித் இன் திஸ் பாடி, ஃப்ரம் தி உம்ப் ஆஃப் தி மாதர் இட் இஸ் developing, when after the father's mother combination there is a form of body just like a pea, and then that pea like form develops within the womb of the mother, and after 10 months there is no more space in the womb of the mother, so the child comes out and again grows. So the growth of the body is going on, or the change of the body is going on.
எனது அருமை அர்ஜுனா, இந்த உயிர் பொறியானது, இந்த உயிர் வாழியானது தாய் உடலில் இருக்கிற கர்ப்பத்துக்குள்ளே இருக்கு. அதாவது தாய் தந்தையர் இணைந்த பிறகு சின்ன விதை ரூபம் எடுக்குது. அந்த விதை மாதிரியான ரூபமானது வளர்ச்சி பெற்று தாயோட வயிற்றுக்குள்ளே 10 மாதங்கள் வளர்ச்சி பெறுது. அதன் பிறகு தாயோட கர்ப்பத்தில் இடம் இல்லாததால் அந்த குழந்தை வெளியில் வந்து வளர்ச்சி பெறுது. இப்போது அந்த உடலோட வளர்ச்சி அப்படின்றது தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு, அல்லது அந்த உடல் மாற்றம் என்றது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கு.
தேஹி நஸ்மின் ஜதா தேஹி, தேஹி மீன் இன் திஸ் பாடி, அண்ட் தேஹி மீன்ஸ் தி பர்சன் ஹூ இஸ் வித் இன் திஸ் பாடி, ஹி இஸ் தேர் ஃப்ரம் தட் பீ லைக் ஃபார்ம், பிகாஸ் மை ஃபார்ம், மை மெஷர்மெண்ட் இஸ் சோ ஸ்மால் தட் வி கேனாட் சி, இட் இஸ் நாட் பர்சன்.
தேகினோஸ்மி நிதா தேகே, தேகே அப்படின்னா இந்த உடல், தேகி அப்படின்னா அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நபர், அவர் அங்கே இருக்கார் அந்த விதை ரூபத்தில். ஏன்னா என்னுடைய ரூபம், என்னுடைய அளவானது ரொம்ப ரொம்ப சின்னது, நம்மளால பார்க்க முடியாதது, அது சாத்தியம் இல்லாதது.
இட் இஸ் 10,000 பார்ட் ஆஃப் தி டிப் ஆஃப் தி ஹேர், இட் இஸ் சோ ஸ்மால்.
ஒரு முடியின் நுனிப்பகுதியில் 10,000 ஒரு பங்கை வெட்டினா என்ன அளவோ, அந்த அளவுக்கு மிக சிறியது அது.
So with our material eyes or with your material conception we cannot see the soul, but the soul is there.
அதனால இந்த பௌதிகமான கண்களால, இந்த பௌதிகமான எண்ணம் கொண்ட வாழ்க்கையில நம்ம ஆத்மாவை காண முடியாது, ஆனா ஆத்மா இருக்கு.
And the proof is, evidence is, because the soul is there, therefore the pea-like form material body is growing.
அந்த ஆத்மா இருக்கு அப்படின்றதுக்கான நிரூபணம் என்ன அப்படின்னா, அந்த பட்டாணி அளவில் இருந்த அந்த பௌதிக உடல் தான் வளர்ச்சி பெறுது.
Wherever there is growth, there are 6 symptoms of presentation of presence of the soul. Growth is one of the important.
ஆறு வகையான மாற்றங்களோடு எங்கெல்லாம் இந்த வளர்ச்சின்றது இருக்கோ அது ஆத்மா இருக்குன்றதுக்கான அடையாளம் அது. அதில் வளர்ச்சின்றது முக்கியமான ஒன்று.
To grow, as soon as the soul is out of this body, no more growth. If the child comes dead, there is no growth.
இந்த வளர்ச்சி அப்படின்றது ஆத்மா உடலிலிருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சி இருக்காது. ஒரு குழந்தை இறந்தே பிறக்குதுன்னா அது வளரவே வளராது.
The parents will say, it is useless, throw it.
பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க, இது பிரயோஜனம் இல்லாதது, தூக்கி எறிங்க.
So similarly, Lord Krishna gave this first example to Arjuna that don't think that the spiritual spark which is within the body, due to whose presence the body is growing from childhood to boyhood, boyhood to youthhood, from youth to old age. So when this body becomes useless, imperceptibly the soul gives up this body. Vāsāṁsi jinnāni jathāvyāya, just like we give up old dress and take another new dress, similarly, we accept another body.
அதே மாதிரி பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு முதல்ல ஒரு உதாரணம் கொடுக்கிறார். ஆத்மா இந்த உடலுக்குள்ள இருக்கிறதுனால தான் இந்த உடலானது குழந்தை பருவத்திலிருந்து சிறு வயதுக்கும், சிறு வயதிலிருந்து இளமைக்கும், இளமையிலிருந்து வயோதிகத்துக்கும் வளர்ச்சி பெறுது. எப்போ இந்த உடல் பிரயோஜனம் இல்லாததாயிடுதோ, புலப்படாத வகையிலே ஆத்மா இந்த உடலை விட்டு வெளியில் போயிடுதோ, வாசாம்சு ஜீரானி யதாவிகாய, எப்படி நம்ம பழைய உடையை தூக்கி போட்டுட்டு ஒரு புது உடையை ஏற்றுக்கொள்கிறோமோ, அதே மாதிரி நம்ம வேறொரு உடலை ஏற்றுக்கொள்கிறோம்.
And we accept that another body not according my selection. That selection depends on the law of nature.
வேற ஒரு உடலை நம்ம ஏற்றுக்கொள்றோம்னா அதை நான் தேர்ந்தெடுக்கிற மாதிரி அல்ல, இயற்கையோட சட்டம் தான் அதை தேர்ந்தெடுக்குது.
That selection depends on law of nature. You cannot say at the time of death, but you can think of, you can say that I am to see individuality and that selection is all there.
அதை தேர்ந்தெடுக்கிறது இயற்கையோட சட்டத்தின்படி தான். நீங்க வந்து மரண தருவாயில அதை பற்றி நீங்க சிந்திக்கலாமே, நீங்க அதை சொல்லலாம். அதாவது இந்த தனித்தன்மை தேர்ந்தெடுக்கிறது எல்லாம் இருந்தாலுமே
கூட just at the time of your death, your mentality, your thoughts will develop. You will get the next part according to that body.
எம் எம் பாபி ஸ்மரன் பாவம் ததத்தந்தே கலைவரம். மரண தருவாயில் உங்களுடைய மனநிலை, உங்களுடைய சிந்தனை எப்படி வளர்ச்சி பெற்றிருக்கோ அதுக்கேற்ற வகையில் உங்களுக்கு உடல் கிடைக்கும்.
So the intelligent man who is not crazy, he should understand that I am not this body. First thing, I am not this body.
அதனால ஒரு புத்திசாலி மனிதன்னா அவன் பைத்தியம் அல்ல, அவனால நான் இந்த உடல் இல்லைன்றத புரிந்து கொள்ளப்படணும். முதல் விஷயமே நான் இந்த உடல் அல்ல.
Then he will understand that what is his duty. As spirit soul, what is his duty? His duty is, that is stated in this Bhagavad Gita, in the last verse of the ninth chapter. The duty is manmanabhava.
அப்பதான் அவனுடைய கடமை என்னன்றதை அவனால புரிந்து கொள்ள முடியும். ஒரு ஆத்மாவா அவனுடைய கடமை என்ன? அவனுடைய கடமை என்னன்றத பகவத்கீதையில் 9வது அத்தியாயம் கடைசி ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய கடமை மன்மனா பவ.
You are thinking something. Every one of us embodied, we think something. Without thinking, for a moment you cannot stay. That is not possible. This is the duty. You think of Krishna.
எதையாவது பற்றி நீங்க சிந்தித்துக் கொண்டுதான் இருக்கீங்க. இந்த உடலை அடைஞ்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே எதையாவது பற்றி சிந்திக்கிறோம். நம்ம சிந்திக்காம ஒரு க்ஷணத்தை கூட செலவழிக்க முடியாது, அது சாத்தியம் இல்லாதது. அதனால நீங்க கிருஷ்ணரை பற்றி சிந்திங்க, அதுதான் கடமை. நீங்க கிருஷ்ணரை பற்றி சிந்தனை பண்ணுங்க. ஏதாவது நீங்க சிந்தனை பண்ண வேண்டியிருக்கு. கிருஷ்ணரை பற்றி சிந்தனை பண்றதுல என்ன தீங்கு இருக்கு?
Krishna has got so many activities, so many literature, so many things. Krishna comes here, We have got volumes and volumes of books. If you want to think of Krishna, we can supply so many literature that you cannot finish in your whole life. If you 24 hours read, so thinking of Krishna, then sufficient. Think of Krishna. Manmana bhava. Oh, I can think of you.
Krishna, palveru seyalgalil eedupadrar, palveru ilakkiyangal irukku, pala vishayangal irukku. கிருஷ்ணரே இங்கே வர்றார். நம்மக்கிட்ட இங்கே நிறைய நிறைய புத்தகங்கள் இருக்குது. நீங்கள் கிருஷ்ணரை பற்றி நினைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய இலக்கியங்களை புத்தகங்களை எங்களால் கொடுக்க முடியும். நீங்கள் வாழ்க்கை முழுக்க 24 மணி நேரம் படித்தா கூட உங்களால் முடிக்க முடியாது. அதனால் கிருஷ்ணரை பற்றி நினைக்கிறதுக்கு இங்கே போதுமான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கிருஷ்ணரை பற்றி நினைங்க. மன்மனா பவா. ஓ, என்னால் உங்களை பற்றி நினைக்க முடியும்.
A person who is serving some boss, he is always thinking of that boss. Oh, I have to attend that at 9 o'clock, that boss will be displeased. He is thinking for some purpose. That sort of thinking will not do.
உதாரணத்துக்கு தன்னுடைய முதலாளிக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நபர், அவர் எப்பொழுதுமே அந்த முதலாளியை பற்றி நினைச்சிட்டே இருக்கார். ஓ, நான் 9 மணிக்கு போய் அங்க அலுவலகத்தில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவர் திருப்தி அடைய மாட்டார். இந்த மாதிரியான எண்ணம் கூட இப்படி நினைக்கிறது ஒரு நோக்கத்துக்காக இருக்கு. ஆனால் அந்த மாதிரியான சிந்தனை இங்கே சொல்லப்படலை.
Then therefore he says, Bhavamad Bhakta. You just think of me with love.
அதனால தான் இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, பவமத் பக்தா, என்னை பற்றி நினைக்கும் போது அன்போடு என்னை பற்றின நினைவில் இரு.
When the master, when the servant thinks of the master, there is no love. He is thinking for palm ceiling pants.
ஒரு சேவகன் எஜமானரை பற்றி நினைக்கிறான் அப்படின்னா அங்க அன்பு எல்லாம் கிடையாது. அவனுடைய எண்ணம் எல்லாம் காசு பணத்து
மேலதான். Because if I do not attend my office just at 9 o'clock, there will be late and I can lose $2.
ஏன்னா என்னுடைய அலுவலகத்துக்கு நான் 9 மணிக்கு போய் சேரல அப்படின்னா, நான் தாமதமா வந்தேன்னா நான் $2 இழக்க வேண்டியிருக்கும்.
Therefore he is thinking of not of the master, he is thinking of that palm ceiling pants.
அதனால தான் அவன் நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் முதலாளியை பற்றி அல்ல, அவனுடைய காசு பணத்தை பற்றி தான்.
So that sort of thinking will not save you. Therefore he says, Bhavamad Bhakta.
இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களை காப்பாத்தாது. அதனால தான் அவர் என்ன சொல்றாருன்னா, பவமத் பக்தா,
you just become my devotee, then they are thinking of me will be nice.
நீ என்னுடைய பக்தன் ஆயிட்டா போதும், அப்போ நீ நினைக்கிறதெல்லாம் மிக சிறந்ததா இருக்கும்.
And what is that? Bhakti, mad bhakta, devotion means service.
சரி, அந்த பக்தின்றது என்ன? மத் பக்தா, பக்தி அப்படின்னா சேவை.
மத் ஜாஜி, யூ ரெண்டர் சம் சர்வீஸ் டு தி லா. ஜஸ்ட் வி ஆர் எங்கேஜ் ஹியர் ஆல்வேஸ். வென்எவர் யூ கம் யூ வில் ஃபைண்ட் அஸ் எங்கேஜ் இன் சம் டியூட்டிஸ். வி ஆர் மேனுஃபேக்சரர் சம் டியூட்டிஸ். ஜஸ்ட் டு திங்க் ஆஃப் கிருஷ்ணா.
மத் ஜாஜி, ஏதாவது பகவானுக்கான சேவையில் ஈடுபடணும். இப்ப எப்படி நம்ம எப்பொழுதுமே இங்க ஈடுபட்டு கொண்டே இருக்கோம். எப்பெல்லாம் நீங்க இங்க வரீங்களோ நாங்க ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். எங்களுடைய கடமைகள் இருக்கு. அதனால நம்ம அந்த கடமைகளை உருவாக்கி கொள்ளணும். கிருஷ்ணரை பற்ற மட்டுமே நினைக்கணும். அதனாலதான் எங்களுடைய இயக்கத்துக்கு பேரே கிருஷ்ண பக்தி இயக்கம்.
We have got so many literature, each and every boy is engaged. Somebody is printing, somebody is writing, somebody is typewriting, somebody is dispatching, somebody is attending letter, somebody is cooking. 24 hours we are thinking of Krishna.
இங்கிட்ட நிறைய புத்தகங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஈடுபட்டு கொண்டே இருக்காங்க. சில பேர் அச்சடிக்கிறாங்க, சில பேர் எழுதுறாங்க, சில பேர் தட்டச்சு செய்யறாங்க, சில பேர் புத்தகங்களை அனுப்பி வைக்கிறாங்க, சில பேர் கடிதங்களை படித்து எழுதுறாங்க, சில பேர் சமைக்கிறாங்க. 24 மணி நேரமும் நாங்கள் கிருஷ்ணரை பற்றின நினைப்பில தான் இருக்கும்.
How? Because we are engaged in the duties of Krishna.
எப்படி? ஏன்னா நாங்க கிருஷ்ணருக்கான கடமையில ஈடுபட்டிருக்கோம்.
The Madhyaji, Mang Namaskuru, and what is the duty? If you have no obedience, you have to obey. Therefore, it's called Namaskuru. You offer your respect. So, bhakti minus respect, there is not bhakti.
மத்யாஜி மாம் நமஸ்குரு, நீங்க கீழ்ப்படைந்தவரா இல்லையன்னும் போது அது எப்படி கடமை ஆக முடியும்? நீங்க கீழ்ப்படைந்து இருக்கணும். அதனால தான் இங்க நமஸ்குருன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க மரியாதை செலுத்தணும். மரியாதை இல்லாத பக்தி பக்தி அல்ல.
With love, with respect, with designated duties, if you be engaged in Krishna consciousness, then your life will be successful.
அன்போட மரியாதையோட உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளில் உங்களை நீங்கள் கிருஷ்ண உணர்வுக்காக ஈடுபடுத்தி கொண்டீங்கன்னா அப்போ உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமானதாக அமையும்.
Not identifying falsely with this material body and engage yourself with all sorts of nonsense. That will never make you happy.
அதை விட்டுட்டு பொய்யா உங்களை இந்த பௌதிக உடலோட அடையாளப்படுத்தி கொண்டு உங்களை எல்லா விதமான அபத்தமான செயல்களையும் ஈடுபடுத்திக் கொள்றது உங்களை எப்பவுமே சந்தோஷப்படுத்தாது.
The same thing. Therefore, what is the difference between materialism and spirituality?
அதனால தான் ஆன்மீகத்துக்கும் பௌதிகத்துக்கும் வித்தியாசம் என்ன இருக்கு?
The same typewriter is there, the same dictaphone is there, the same mimeograph machine is there, the same paper is there, same ink is there, the same hand is there. Everything is same, but everything is done for Krishna's account. That's all Krishna.
அதே தட்டச்சு இயந்திரம் இருக்கு, அதே ஒளிப்பதிவு கருவி இருக்கு, அதே பிரதி எடுக்கும் இயந்திரம் இருக்கு, அதே காகிதம் இருக்கு, அதே மை இருக்கு, அதே கை இருக்கு, எல்லாமே அதே தான். ஆனா எல்லாத்தையுமே கிருஷ்ணருக்காக செய்யப்படுது, அவ்வளவுதான்.
This is spiritual.
இதுதான் ஆன்மீகம்.
Don't think spiritual is in something.
ஆன்மீகம் அப்படின்னா வழக்கத்துக்கு மாறானதுன்னு எதுவும் நினைக்காதீங்க.
You can turn the whole material world into spiritual world if you simply become Krishna conscious. This is spiritual.
இந்த மொத்த பௌதிக உலகத்தையும் ஆன்மீகமா மாற்ற முடியும். நீங்க கிருஷ்ண உணர்வுக்கு வந்தாலே போதுமானது. அதுதான் ஆன்மீகம்.
Thank you.
மிக்க நன்றி.